வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எங்கள் ராஜாவே, உமை துதிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவை, எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உலகத்திலே நீர் அனுப்பி கொடுத்ததற்காக ஒருமுறை கூட நாங்கள் தாழ்மையோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை எங்களுக்கும் நீர் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்களை நீர் ஜெனிப்பிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னமும் உம்முடைய சத்தியத்தை பலமுறை கேள்விப்பட்டும் உயிர்ப்பிக்கப்படாத சகோதர சகோதரிகள் யாராவது இந்த நேரத்தில் எங்களோடு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மலர பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் தங்களுக்கும் புதிய ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபையை தாரும். நீர் அவர்களை மன்னிப்பதை அவர்கள் விசுவாசிக்க உதவி செய்தலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் இந்த உலகத்திலே அனுபவிக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் விதைக்கப்படுகிற உம்முடைய வசனங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கவும் உயிர்த்தெழுந்த உமது வல்லமையே தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கவும் கர்த்தரவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமைக்கு சாட்சிகளாக வாழும் கிருபையை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, எங்களுடைய தேசத்திலே பரவலாய் காணப்படுகிற மின் தடையை உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். அன்றுவரே, மின்சாரத்தின் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. கர்த்தர் தாமே சீக்கிரமாய் இந்த பற்றாக்குறை நீங்க எங்கள் தேசத்திற்கு நீரே உதவி செய்யும் கிருபை செய்தலும். இந்த வாரத்திலேயும் வரப்போகிற மாதத்திலேயும் பற்பல இடங்களுக்கு பிரயாணமாய் போகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய பிரயாணங்களிலேயும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், பாதுகாவலை தாரும். எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் நிறைய விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை குறித்தே அவர்களை யோசித்துக் கொண்டில்லாதபடி நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மையான காரியங்களை, திறமைகளை அவர்கள் கண்டறிந்து உம்முடைய நாம மகிமைக்காக மற்றவருடைய சந்தோஷத்திற்காக செயல்படுகிறவர்களாய் வாழ காத்துக்கொள்ளும். யாராவது சோர்ந்து போயிருப்பார்கள் என்று சொன்னால், அன்றுவரே சோம்பலாயிருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் அங்கத்தினர்களும் அவர்களை குறைவாய் பார்க்காதபடி அவர்களுக்கென்று இந்த உலகத்திலே மட்டுமல்ல நித்தியத்திலேயும் நீர் ஒரு இடம் வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் அவர்களோடு தங்கள் கடமைகளை செய்ய நீரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் சன்னியாகத்திலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் சிகிச்சைகளை ஆசீர்வதித்து பரிபூரணமாய் நித்தியமாய் நிரந்தரமாய் அந்த வியாதியிலிருந்து விடுதலையை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தெரிந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாக, பண ஆசை இல்லாதவர்களாக, வாழ்க்கையில் உமக்காகவே வாழ வேண்டும் என்ற அர்ப்பணிப்புள்ளவர்களே, சரியான வாழ்க்கை துணைகளாய் அன்றுவரே எங்களுடைய நேயர்கள் குடும்பங்களிலே கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த வருடம் முழுவதும் நீர் அவர்களை கண்மணி போல பாதுகாத்தீர், பராமரித்தீர், வழி நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்தீர், வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்தீர், புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்தீர், நன்மைகளை கொடுத்தீர். உமை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வரப்போகிற ஆண்டும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமாயிருக்க கிருபை தாரும். உடைய பிள்ளைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் கர்த்தர் மாற்றித் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமிழ நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்து எழுந்தார், ஆல்லேலூயா. இன்று வெற்றி சீரந்தார், ஆல்லேலூயா. சிலுவை சுமந்தவர், ஆல்லேலூயா. மோட்ச
நேயர்களே, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசுவாவும் புதிய ஏற்பாட்டில் உள்ள எபேசியர் நிருபமும் ஒன்றுக்கொண்டு இணையானதாக இருக்கிறது. யோசுவாவின் புத்தகத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் வாக்குத்த பூமியை சுதந்தரித்தார்கள். எபேசியர் நிருபத்திலே நாம் பார்க்கிறது போல கர்த்தர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எதிரிகளை மேற்கொள்ள என்னென்ன காரியங்களிலே கவனமாக இருக்கும்படியாக சொல்லப்பட்டதோ அதுபோலவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிக்க நமக்கு சிறந்த ஆலோசனைகள் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று நாம் யோசுவா 22 அதிகாரம் 1 வசனம் முதல் சிந்திப்போம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கமாக குடியேறிய 2.5 கோத்திரத்து மக்கள் தங்கள் சகோதரர்களுக்கு உதவி செய்துவிட்டு இப்பொழுது தங்கள் இடத்திற்கு திரும்புகிறார்கள். இவர்கள் தங்கள் சகோதரர்களோடு கூட யோர்தானின் மேற்கு பக்கத்திலே சுதந்திரம் பெறவில்லை. அவர்கள் யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கமே எங்களுக்கு போதும், அது செழிப்பானதாயிருக்கிறது, எங்கள் ஆடு மாடுகளுக்கு அது பிரயோஜனம் என்று அங்கே தங்கினார்கள். மோசே மிக தெளிவாக அவர்களிலே யுத்த புருஷர் தங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு உதவி செய்தால்தான் இது அவர்களுக்கு சொந்தம் என்பதை கூறியிருந்தார். அதையே அவர்கள் செய்தார்கள். வெற்றிகள் பெற்று முடிந்தாகிவிட்டது. இப்பொழுது அவர்கள் சொந்த பூமிக்கு திரும்புகிறார்கள். பாருங்கள், யோசுவா 22 அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளையெல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தீர்கள். இங்கே 2.5 கோத்திரத்து மக்களும் தங்களிடத்திற்கு திரும்பிச் செல்லும் முன்னதாக யோசுவா அவர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி அவர்கள் சிறப்பான பணியை செய்து முடித்தார்கள் என்பதற்காக பாராட்டுகிறார். அவர்களுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்வதனாலே சிறந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்றால் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் கொடுக்கிறார். பாருங்கள், யோசுவா 22:5, ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியேயும் நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றான். இவர்கள் யோர்தானுக்கு அக்கறையிலே தங்குவதற்கு தெரிந்து கொண்டாலும் அவர்கள் மோசேயின் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதை இங்கே யோசுவா நினைப்பூட்டுகிறார். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்த பின்னர் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். பாருங்கள், யோசுவா 22:6, இவ்விதமாய் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். யோசுவா 22:10, கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். கவனித்தீர்களா? இவர்கள் யோர்தான் நதிக்கு மேற்கு பக்கத்திலேதான் இந்த பீடத்தை கட்டுகிறார்கள். இது பலியிடுவதற்கான ஒரு பலிபீடம் அல்ல. அவர்கள் பார்ப்பதற்காக ஒரு பீடத்தை கட்டினார்கள். இதன் பொருள் என்னவென்றால், தூரத்திலிருந்து பார்த்தாலும் இந்த பீடம் தெரியக்கூடிய வண்ணமாய் அவர்கள் அதை கட்டினார்கள். அகழ்வாராய்ச்சியினர் யோர்தான் நதியின் மேற்கு கரையிலே இதை தேடி அலைந்தார்கள். இறுதியாக அது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு முக்கியமான ஒரு இடத்திலே அது காணப்படுகிறது. இது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினைவுபடுத்தும்படியாக கட்டப்பட்டது. ஆனால் மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் இதை குறித்து கேள்விப்பட்டபொழுது அவர்கள் எரிச்சலடைகிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக சீலோவிலே கூட்டம் கூடுகிறார்கள். பாருங்கள், யோசுவா 22:12, அவர்கள் அதை கேள்விப்பட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி. இந்த 2.5 கோத்திரத்து மக்களும் கட்டிய பீடமானது பலி செலுத்துவதற்காக என்று தவறாக அவர்கள் நினைத்துவிட்டார்கள். இது தேசத்தை இரண்டாக பிரிப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி என்றும் நினைத்தார்கள். வசனங்கள் 16-17 வாசிக்கிறேன். நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன? பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அதுநின்று நீங்கி சுத்தமாகவில்லையே. இஸ்ரவேலின் மற்ற கோத்தரத்தார் இந்த 2.5 கோத்தரத்தார் பாகாலுக்காக இந்த பீடத்தை கட்டினார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஏனென்றால் பாலாக் மூலமாக மோவாபியர்கள் இஸ்ரவேலரோடு சம்பந்தம் கலப்பதற்கு எடுக்கப்பட்ட முடிவினாலே ஆவிக்குரிய விபச்சாரத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதை நினைத்து பார்க்கிறார்கள். ஏனென்றால் அந்த நேரத்திலே கர்த்தர் அவர்களை கடுமையாக தண்டித்தார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் மீண்டுமாக இஸ்ரவேலருக்குள்ளே நடைபெற்று விடுமோ என்று அவர்கள் பயந்தார்கள். ஆனாலும் இந்த இரண்டரை கோத்திரத்து வீரர்கள் தாங்கள் ஏன் அதை செய்தார்கள் என்பதற்காக விளக்கம் கொடுக்கிறார்கள். பாருங்கள், யோசுவா 22:21-23 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் ஆயிரவரின் தலைவருக்கு பிரதித்திரமாக தேவாதி தேவனாய கர்த்தர், தேவாதி தேவனாய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். அது இரண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர். ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது அதன்மேல் சர்வாங்க தகன வலியையாகிலும் போஜன வலியையாகிலும் சமாதான பலிகளையாகிலும் செலுத்துகிறதற்காவது அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக. மிக தெளிவாக தாங்கள் எந்தவிதமான பலி செலுத்துவதற்கும் இந்த பீடத்தை கட்டவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த பலிபீடத்தை அவர்கள் கட்டியதன் நோக்கம் தாங்களும் இஸ்ரேல் தேசத்திற்கு சொந்தமானவர்கள்தான் என்பதை நினைப்பூட்டும்படியாக அந்த நினைவு ஸ்தம்பத்தை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். ஒருவேளை அது பார்ப்பதற்கு ஒரு பலிபீடத்தை போல தெரிந்தாலும் அது பலி செலுத்துவதற்காக கட்டப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தினார்கள். இப்பொழுது யோசுவா 22:24-25 வசனங்களை பாருங்கள். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன, ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார், கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக்கொண்டது என்னவென்றால், கவனித்தீர்களா, இந்த இரண்டரை கோத்திரத்து மக்களும் தாங்கள் செய்த காரியத்தை ஒரு உண்மையான மனதோடு செய்திருக்கிறார்கள். வசனங்கள் 26-27 பார்ப்போம். சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகனங்களினாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சன்னதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படிக்கும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோட சொல்லாதபடிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம். ஏன் இதை அவர்கள் செய்தார்கள் என்பதை மிக தெளிவாக விவரிக்கிறார்கள். இப்பொழுது யோசுவா 22:31 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஆசாரியனான எலெயாசாரின் குமாரனாகிய பினேகாஸ் ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அப்படி கொத்த துரோகத்தை செய்யாதிருக்கிறதுனாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தரின் கைக்கு தப்புவித்தீர்கள் என்றான். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் அவசரப்பட்டு அந்த இரண்டரை கோத்திரத்தின் மேலே யுத்தத்திற்கு ஆயத்தமாகிவிட்டோமே என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். இந்த சம்பவத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தையுமே தீர விசாரியாமல் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு எதிராக செயல்பட துவங்கக்கூடாது. அதுபோல எதையும் எதிராக பேசவும் துவங்கக்கூடாது. நாம் எதையும் எதிராக சிந்திக்கவும் தேவையில்லை. எந்த ஒரு காரியம் விகற்பமாய் தெரிந்தாலும் விரோதமாய் தெரிந்தாலும் ஆபத்து போல தெரிந்தாலும் தவறு போல தெரிந்தாலும் அதை குறித்து தீர விசாரித்து தொடர்ந்து அதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். மற்றொரு காரியத்தையும் இங்கே அறிந்து கொள்ளலாம். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் ஏன் செய்கிறோம் என்று கேட்பவர்களுக்கு மனத்தாழ்மையோடும் வேதவசனத்தின் அடிப்படையிலேயும் பதில் கொடுக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையிலே நாம் செய்யும் சின்ன காரியமாயிருந்தாலும் பெரிய காரியமாயிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, ஆனபடினாலே நான் இதை செய்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை இதை செய்யாதே என்று சொல்கிறது, ஆனபடினாலே நான் இதை செய்யவில்லை என்று தெளிவாக சொல்லக்கூடியவர்களாய் நாம் வாழ்வது சிறந்தது. யோசுவா 22:34 வசனத்தை பாருங்கள். கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாயிருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள். அருமையானவர்களே, வெளியே பார்ப்பதற்கு இந்த பலிபீடம் கட்டப்பட்டது நல்ல ஒரு ஆலோசனை என்பது தெரிகிறது. அநேகர் இது நல்ல ஒரு திட்டம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் இந்த ஏத் என்ற பீடத்தை குறித்து நாம் இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு பீடத்தை அவர்கள் செய்திருக்க கூடாது என்பதை புரிந்து கொள்வோம். ஆசரிப்பு கூடாரத்திலே ஏற்கனவே வெண்கலத்திலான ஒரு பீடம் இருக்கிறது. அது பலியிடுவதற்காக இருக்கிறது. அதை தவிர வேறு எந்த இடத்திலையும் அதற்கொத்த எதையுமே அமைக்கக்கூடாது. யாத்ராமும் 34 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற எல்லா பலிபீடங்களையும் அழிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் கூறியிருந்தார். வாசிக்கிறேன், யாத்ராமும் 34:13, அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை விதிவிலக்காய் கூறியிருக்கிறார். அது என்ன? உபாமும் 27 அதிகாரம் 4-8 வசனம் வரை வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் யோர்தானை கடந்தபோது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கே இருப்பாயுதம் படாத கற்களாலே உங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய். நீ உன் தேவனாய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாய் இருந்து அந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் துலக்கமாய் எழுத கடவாய் என்று கட்டளையிட்டான். எனவே இங்கே பார்ப்பது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானிலே 12 கற்களை எடுத்து நினைவு ஸ்தம்பமாகவும் நாட்ட வேண்டும். யோர்தானுக்கு கிழக்கு கரையிலே இருந்த இந்த 2.5 கோத்திரத்தார் யோர்தானை கடந்து அதற்கு பின்னர் மேற்கு பக்கம் செல்லவில்லை. இவர்களை இந்த யோர்தான் நதி இரண்டாக பிரித்தது. ஆனாலும் அவர்கள் கட்டிய அந்த பீடமானது அவர்கள் எல்லாரும் ஒரே ஜனக்கூட்டம் என்பதை கூறும்படியாய் அங்கே நின்றது. ஆனால் பின்னான காலங்களிலே இந்த யோர்தான் நதியால் பிரிக்கப்பட்ட ஜனங்களும் இஸ்ரவேல் பிரிந்து போவதற்கு ஒரு ஏதுகரமாயிற்று என்று சொல்லலாம். இப்பொழுதும் இஸ்ரவேலானது கிழக்கு மேற்கு என்று பிரிக்கப்பட்டதாய் இருக்கிறது. 9.5 கோத்திரத்தார் ஒரு பக்கமும் 2.5 கோத்திரத்தார் மறுபக்கமுமாக இருக்கிறார்கள். ஆனால் பின்னான காலங்களிலே இஸ்ரவேல் 10 கோத்தரமும் 2 கோத்தரமுமாக ஒருவருக்கொருவர் எதிராக வடக்கு தெற்கு இஸ்ரவேல் என்று பிரிக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் வெண்கல பலிபீடமானது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த மீட்பின் பணியின் அடையாளமாயிருக்கிறது. அதுவே ஐக்கியத்தின் ஸ்தானம். அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் எந்த மனிதரோடும் நாங்கள் கரம் கோர்த்து பணி செய்ய முடியும். ஞாபகம் இருக்கிறதா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 20-21 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். அங்கே இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் ஜெபித்திருக்கிறார். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குள்ளும் ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. இங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடமானது இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதை குறித்து பேசுகிறது. ரத்தம் சிந்தப்படாத ஒரு பீடத்தை இந்த 2.5 கோத்தரத்தார் கட்டியதினாலே அன்று இவர்களுக்கும் மற்ற கோத்தரத்தாருக்கும் ஒரு பிரிவினையான எண்ணம் முதலாவது தோன்றிற்று. இன்றைக்கும் தங்கள் கருத்துக்களிலே மிகவும் திறந்த மனதோடு இருக்கிறவர்களாலே திருச்சபைகள் பிரிவினையடைகிறது. அப்படிப்பட்டவர்கள் வேதத்தை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்களை குறை சொல்வார்கள். இருந்தாலும் வேதத்தை பூரணமாய் விசுவாசியாதவர்களாலே திருச்சபைகள் பிளவுபடுகின்றன. இரத்தத்தோடு உள்ள பலிபீடத்தை அவர்கள் விரும்புகிறதில்லை. இந்த ஏத் என்ற பலிபீடங்களை கட்டி பிளவுகளை உண்டு பண்ணுகிறார்கள். இந்த 2.5 கோத்திரத்து மக்களும் செய்த செயலினாலே அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகினார்கள் என்றும் காணப்படுகிறது. மத்தேயு 7 அதிகாரம் 16 வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று கூறியிருக்கிறார். பல 100 ஆண்டுகளுக்கு பின்னர் இயேசு கிறிஸ்து கலிலேய கடலை கடந்து கதரேனருடைய நாட்டிற்கு வந்தார். அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் காத் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். இன்றைக்கும் அவர்கள் யோர்தானின் தவறான பக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே வந்தபொழுது கல்லறை தோட்டத்திலே பிசாசினாலே பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை கண்டார். அந்த பிசாசுகளை அந்த மனிதனிலிருந்து அவர் வெளியேற்றிய பொழுது அவர்கள் பண்டிக் கூட்டத்திற்குள்ளே போக அனுமதி கேட்டது. இயேசு அனுமதி கொடுத்தார். அப்படியென்றால் அந்த கதரேனர்கள் பண்டி வளர்ப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, தான் யூத குலத்தைச் சேர்ந்தவன் என்ற அறிவுடைய யாராவது பண்டி வியாபாரத்திலே ஈடுபடுவார்களா? தேவனுடைய கற்பனைகளை அவர்கள் மறந்து போனார்கள். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபையை பிளவுபடுத்துகிற காரியம் எது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சில திருச்சபைகளிலே பணம் அந்த திருச்சபைகளை பிரிக்கிறதாயிருக்கிறது. சில இடங்களிலே சுயநலம் என்பது திருச்சபைகளை பிரிக்கிறதாயிருக்கிறது. கிறிஸ்துவை தங்கள் சொந்த வாழ்க்கையிலே அனுபவியாதவர்களாலேயே திருச்சபைகள் பிளவுபடுத்தப்படுகின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டுமென்றே ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்தது போலவே உண்மையான விசுவாசிகளுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு அன்பும் ஐக்கியமும் காணப்படும். அவர்கள் திருச்சபையை பிரிக்க பிசாசு பயன்படுத்தும் மனிதர்களை குறித்து மிக எச்சரிக்கை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். யோசுவா 23 அதிகாரம் 24 அதிகாரங்களிலே யோசுவாவினுடைய இறுதி செய்தியை நாம் பார்க்கிறோம். 23 அதிகாரத்திலே நாம் பார்ப்பது போல யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவர்களை பார்த்து தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தீர்க்கமானவர்களாய் வாழ வேண்டும் என்றும் உற்சாகப்படுத்துகிறார். 24 அதிகாரத்திலே இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரையும் பார்த்து அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் தேவனுடைய கற்பனைகளை குறித்து கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் பேசுகிறார். 24 அதிகாரத்திலே யோசுவாவின் மரணத்தோடு யோசுவாவின் புத்தகம் நிறைவடைகிறது. மரண நேரத்திலே கூறப்படும் செய்திகள் வேத புத்தகத்திலே அநேகம் இருக்கின்றன. ஞாபகம் இருக்கிறதா? யாக்கோபு தனது 12 பிள்ளைகளையும் தன் பக்கத்திலே அழைத்து அவர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைத்து மறித்தார். மோசேயும் தன்னுடைய மரணத்திற்கு முன்னதாக 12 கோத்திரத்தாரையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இப்பொழுது யோசுவாவும் கடந்த 40 ஆண்டுகளாக ஒரு தலைவனாக இஸ்ரவேல் மக்களுக்கு விளங்கியபடியினாலே வாக்குத்த பூமியை அவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுக்கும் பணியை நிறைவேற்றி முடித்ததினாலே தனது மரணத்திற்கு முன்பதாக இறுதி செய்தியை அவர்களுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், யோசுவா 23 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாறு பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாய கர்த்தர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இங்கே யோசுவா ஜனங்கள் எல்லாரையும் தன் பக்கத்திலே அழைத்து சொல்லும் முக்கியமான காரியம் என்ன? நான் இப்பொழுது ஓய்வு பெறப்போகிறேன். நான் வயது முதிர்ந்தவனாகிவிட்டேன். இப்பொழுது இறுதியாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். அவர் சொல்லும் முக்கியமான காரியம், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களை எப்பொழுதும் நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். அடிக்கடி அதை நினைத்து அவருக்கு கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வேண்டும். கர்த்தரை குறித்த சரியான அறிவோடு நாம் வாழும்பொழுது நம் வாழ்க்கையிலே வரும் சூழ்நிலைகள் நம்மை அசைப்பதில்லை. இந்த சூழ்நிலைகளெல்லாம் விட கர்த்தர் பெரியவர் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கும்பொழுது நாம் பதறுவதில்லை. யோசுவா 23 அதிகாரம் 4 முதல் 6 வசனம் வரை வாசிக்கிறேன். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கிலுள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாயிருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர்தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வையை நின்று அகற்றி போடுவார். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். இங்கே மிக தெளிவாக யோசுவா சொல்வது என்ன? மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணங்களை நீங்கள் கருத்தோடு கடைபிடிக்கும்படியாக உறுதியான தீர்மானம் உள்ளவர்களாய் வாழுங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய வசனங்களின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை குறித்து நாம் செயல்படுவதை நம்முடைய மனதிலே உறுதியான தீர்மானமாக கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சூழ்நிலைகள் மாறும்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை கொள்கைகள் மாறாமல் இருக்கும். யோசுவா 23 அதிகாரம் 7-8 வசனங்களை பார்ப்போம். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளைக் கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து உள்ளே வரும்பொழுது தாங்கள் முன்பின் அறியாத ஒரு தேசத்திலே எதிரிகளை சந்தித்ததினாலும் தாங்கள் அறியாத சூழ்நிலைகளை ஒவ்வொரு முறை அவர்கள் சந்தித்ததினாலேயும் எல்லா பக்கங்களிலேயும் பயத்தோடு அவர்கள் இருந்தபடியினாலும் இஸ்ரேல் மக்கள் கர்த்தருக்கு நெருக்கமானவர்களாய் வாழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் எல்லாருமே ஒரு இளைப்பாறுதலின் காலத்திற்குள்ளே வந்துவிட்டார்கள். செழிப்பான உணவு கிடைக்கிறது, எல்லாம் ஆசீர்வாதமாயிருக்கிறது. இந்த நிலை வந்தவுடனே அவர்கள் தேவனை விட்டு வழிவிலகி போகக்கூடும் என்பதை உணர்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் மனிதனுடைய சுபாவம். அது ஆரம்ப காலம் முதல் இன்று வரை மாற்றம் பெறவில்லை. கஷ்டங்கள் துன்பங்கள் நேரத்திலே கர்த்தருக்கு மிக நெருக்கமாயும் எல்லா ஆசீர்வாதமும் சுமூகமாய் செல்லும் பொழுது கர்த்தரை மறந்தும் ஜீவிக்கிறதே மனித சுபாவம். அருமையானவர்களே, எனக்கு கஷ்டங்களே வரவில்லை, எல்லாமே ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றாலும் நீங்களும் கவனமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆசீர்வாதமான சூழ்நிலையிலே நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை தேவன் பரீட்சிக்கிறார். எந்த ஒரு மனிதனும் கடந்து செல்லும் ஆபத்தான காலகட்டம் அவன் பாடுகளை கடந்து செல்லும் பொழுது அல்ல, அவன் சமாதானத்தையும் செழிப்பையும் அனுபவிக்கும் பொழுதே அது அவனுக்கு ஆபத்தான காலமாயிருக்கிறது. இந்த காரணத்தினாலேதான் யோசுவா ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்த்தர் இந்த அருமையான காரியங்களை உங்களுக்காக செய்திருக்கிறார், நீங்கள் அவருக்கு நெருக்கமாய் இருங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்படியே நீங்கள் செய்வீர்கள் என்றால் தொடர்ந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் காலங்களுக்குள்ளே இப்பொழுது இருப்பீர்கள் என்றால் கர்த்தரை விட்டு வழிவிலகி போகாதபடி ஜாக்கிரதையோடு இருங்கள். ஒருவேளை நீங்கள் கஷ்டங்கள் பாடுகள் துயரங்கள் வழியாய் வந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறீர்களா என்பதையும் எண்ணி பாருங்கள். கர்த்தரை அண்டிக் கொண்டு நீங்கள் வாழும்பொழுது இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலேயும் அவரே உங்கள் அடைக்கலமாய் உங்கள் கோட்டையாய் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறவராய் இருப்பார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. மானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமொழிகள் 12:21. நீதிமொழிகள் 12:21.